எம் ரிஷான் ஷெரீஃப் எழுதிய ஒரு சிறுகதை. கதையின் பெயர் அம்மாவின் மோதிரம். அந்த மோதிரத்திற்கு கெட்ட செய்திகளை மட்டும் ஈர்த்து கொண்டு வரும் சக்தி இருக்கிறதோ என்று அவன் ஐயப்பட்டது அன்று உறுதியாகிவிட்டது. அந்த மோதிரத்தை விரலில் மாட்டிய நாளிலிருந்து தினமும் ஏதேனும் ஒரு கெட்ட தகவல் வந்து கொண்டே இருந்தது. அணிந்த முதல் நாள் வந்த தகவல் மிகவும் மோசமானது. அவன் தங்கி படித்து வந்த வீட்டு அத்தை கிணற்றில் விழுந்து தவறி போயிருந்தாள். அன்றிலிருந்து தினம் வரும் ஏதேனும் ஒரு தகவலானது அவனை கவலைக்குள்ளாக்கி கொண்டே இருந்தது. முதலில் அவன் அந்த மோதிரத்தை இது குறித்து சந்தேகப்படவில்லை. அதுவும் சாதுவான பிராணியொன்றின் உறக்கத்தைப் போல அவனது மோதிர விரலில் மௌனமாக அழகு காட்டி கொண்டிருந்தது. அவனுக்கு ஆபரணங்கள் மேல் எவ்விதமான ஈர்ப்பும் இல்லை. அவனது தாய் பரம்பரை பொக்கிஷமாக வந்த அந்த மோதிரத்தை பாதுகாத்து வைத்திருந்து அவனுக்கு 23 வயது பிறந்த பொழுது சரியாக நள்ளிரவு 12 மணிக்கு தூங்கிக் கொண்டிருந்தவனை எழுப்பி அதனை அவனது வலது கை மோதிர விரலில் அணிவித்து பின் அவனுக்கு முதலாவதாக பிறக்கும் குழந்தைக்கு சரியாக 23 வயது பிறக்கும் பொழுது அதனை அணிவித்து விட வேண்டும் என்றும் அதுவரையில் எக்காரணத்தை கொண்டும் அதனை கலற்றக்கூடாது எனவும் ஆணையிட்டு நெற்றியில் முத்தமிட்டாள். அவனுக்கு தூக்க கலக்கத்தில் எதுவும் புரியவில்லை. அடுத்த நாள் காலையிலும் அம்மா அதனையே சொன்னாள். காரணம் கேட்டதற்கு பதில் சொல்ல அவளுக்கு தெரியவில்லை. அவளது அப்பா அப்படி சொல்லித்தான் அதனை அவளது 23 வயதில் அவளுக்கு அணிவித்ததாக சொன்னாள். அவனும் அம்மோதிரத்தை இதற்கு முன்னால் அவளது விரல்களில் பார்த்திருக்கிறான். அவளுக்கென இருந்த ஒரே மோதிரமும் அவன் வசமானதில் கை விரல்கள் மூலியாகி போனது அவளுக்கு. அது சற்று அகலமானதும் பாரமானதுமான வெள்ளி மோதிரம். நடுவில் ஒரே அளவான சற்று பெரிய இரு கருப்பு வைரங்களும் ஓரங்களில் 8 சிறு சிறு வெள்ளை வைரங்களும் பதிக்கப்பட்டிருந்த அழகிய மோதிரம். வெளிச்சம் படும்போதெல்லாம் பளிரென மின்னும் தன் பட்டையான இரு புறங்களிலும் கூட சின்ன சின்னதாக அலங்காரங்கள் செதுக்கப்பட்டிருந்தன. அதில் இருக்கும் கற்களை விற்றிருந்தால் கூட ஒரு நல்ல வீட்டை விலைக்கு வாங்கும் அளவிற்கு பணம் கிடைத்திருக்கக்கூடும். இப்பொழுது வரையில் வாடகை வீட்டிலேயே வசித்து வரும் அம்மாவுக்கும் இந்த எண்ணம் தோன்றியிருக்கும். ஆனால் என்ன கஷ்டம் வந்த பொழுதிலும் அவள் அதனை விற்கவோ அடகு வைக்கவோ ஒருபோதும் துணியவில்லை. அவனது 23 வயது வரும் வரையில் விரல்களிலிருந்து அவள் அதனை கலற்றக்கூட இல்லை. அம்மா அவனுக்கு சரியான பொழுதில் இம்மோதிரத்தை அணிவித்துவிட்டு போக வேண்டும் என்று 3 பஸ்ஸிலும் 30 நடையுமாக பிரயாணம் செய்து அத்தை வீட்டுக்கு வந்திருந்தாள். அவள் வந்த நோக்கம் கிஞ்சித்தேனும் அத்தைக்கு தெரியாது. அத்தை எப்பொழுதும் அப்படித்தான். அம்மாவை போல எதையும் கேள்விகள் கேட்டு தூண்டி துருவி ஆராய்பவளில்லை. பார்க்கத்தான் கரடுமுரடாக தென்பட்டாலே ஒழிய மிகவும் அப்பாவியாக இருந்தாள். எதையும் விசாரித்து அறிந்து கொள்ளும் ஆவல் கூட அவளுக்கு இருக்கவில்லை. அம்மாவும் தானாக தான் வந்த விவரத்தை சொல்லவில்லை. மறைத்தால் என்று இல்லை, மதினி கேட்கவில்லை அதனால் சொல்லவில்லை என்று இருந்தால் அன்றைய தினம் அம்மா உறங்கவில்லை. வழமையாக 9 அடிக்கும் போதே உறங்கிவிடும் அத்தைக்கு அருகிலேயே பாய் விரித்து அம்மாவும் படித்திருந்தால் எனினும் சிறிதும் கண்மூடவில்லை. நடந்து வந்த அசதியை மகனுக்கு மோதிரம் அணிவித்து விட்டு உறங்கலாம் என்று எங்கோ தூரத்துக்கு அனுப்பியிருந்தாள். கூரையின் கண்ணாடி ஒட்டுக்கொள்ளால் நிலா வெளிச்சம் அறைக்குள் ஒரு பெரிய நட்சத்திர மீனை போல படுத்திருந்தது. பின் சுவரில் ஊசலாடும் பழங்கால கடிகாரத்தில் நகரும் முட்களை அவ்வப்போது வேலியோர ஓனானைப் போல தலையை திருப்பி பார்த்தவாறு இருந்தாள். அத்திக்கு அவர்களை விட்டால் வேறு யாருமில்லை. அவளது கணவன் குடித்து குடித்து கல்லீரல் கெட்டு செத்துப்போயிருந்தான். அதன் பிறகு அவனது பென்ஷன் பணம் அவள் சீவிக்க போதுமானதாக இருந்தது. பிள்ளைகள் ஏதுமற்றவள் கணவனின் இறப்புக்கு பிறகு அவளது அண்ணனுடன், அதாவது அவனின் அப்பாவுடன் அவர்களது ஊருக்கு போய்விடுவாள் என்றே ஊரில் எல்லோரும் பேசிக் கொண்டிருந்தனர். ஆனால் அவள் அவனது அம்மா அப்பா எவ்வளவோ அழைத்தும் கூட வர மறுத்துவிட்டாள். அவளை தனியே விட்டு போக அவர்களுக்கும் இஷ்டமில்லை. கொஞ்ச நாளைக்கு அவன் அங்கே தங்கியிருக்கட்டும் என சொல்லி அவனை மட்டும் விட்டு போனார்கள். பள்ளி படிப்பு முடித்திருந்தவன் அந்த ஊரிலேயே தங்கி பிறகு நகருக்கு அருகாமையில் இருந்த ஒரு கல்லூரியில் சேர்ந்து விட்டான். அப்பா அவ்வப்போது அவர்களது வயலில் விளைந்த நெல்லும் பயிரும் ஊருக்கு போகும் அவனிடம் அத்தைக்கென கொடுத்து அனுப்புவார். அத்தையும் வீட்டில் சும்மா இல்லை. அருமையாக பனை வளையால் பாயும் கூடையும் பெண்ணுவாள். அதில் உழைத்த பணத்தில் ஒரு முறை கூட அவனுக்கு புது ஆடை கூட வாங்கி கொடுத்திருக்கிறாள். மோதிரம் அணிந்த நாளின் பகலில் அவன் ஏதோ பரீட்சை எழுதி கொண்டிருந்த போது தான் அந்த முதல் செய்தி வந்தது. அவன் எழுதி கொண்டிருந்த தாளின் பாதி வரை முடித்திருந்தான். செய்தி கொண்டு வந்த காவலாளி மேற்பார்வையாளரை வாசல் வரை அழைத்து மூன்று விரல்களை வாய்முன் வைத்து முன்னோக்கி லேசாக மடிந்து மிகவும் பவ்யமாகவும் இரகசியமாகவும் விடயத்தை அவரிடம் சொன்னான். மேற்பார்வையாளர் எழுதி கொண்டிருந்தவனை ஒரு முறை பார்த்தார். பரீட்சை முடிய இன்னும் முக்கால் மணி நேரம் இருப்பதை அவதானித்து காவலாளியை திருப்பி அனுப்பி வைத்து அமைதியாக இருந்தார். பரீட்சை தாளை அவன் ஒப்படைத்து வெளியேற முற்பட்ட போது தான் அவர் அவனிடம் விடயத்தை சொன்னார். ஏதும் புரியாமல் முதலில் மௌனமாயிருந்து கேட்டவன் பின் கலவரப்பட்டு வீட்டுக்கு ஓடினான். அவனை பஸ்ஸுக்கு காத்திருக்க வைக்காமல் நல்ல வேளை பக்கத்து வீட்டு சின்னசாமியின் சைக்கிள் வந்திருந்தது. சின்னசாமிக்கு எப்பொழுதுமே சைக்கிளில் ஒரு ஆளை அருகில் அமர்த்தி ஒழுங்காக மிதிக்க வராது. பாதையின் எல்லா திக்கிலும் சக்கரங்கள் அலைப்பாயும். எனவே கவலையை மனதுக்குள் புதைத்தபடியே அவனே சின்னசாமியை அருகில் அமர்த்தி அவசரமாக சைக்கிள் மிதித்து அத்தை வீடு போய் சேர்ந்தான். வீடு போய் சேரும் வரை மோதிரமும் வெள்ளி நிற சைக்கிளின் ஹேண்டில் பாரும் ஊர்பூராவும் பரவியிருந்த மதிய வெயில் பட்டு மின்னிக்கொண்டே இருந்தது. அத்தையை குளிப்பாட்டி கூடத்தில் கிடத்தியிருந்தார்கள். நெற்றியில் போடப்பட்டிருந்த வெள்ளை துணிக்கட்டில் கருஞ்சிவப்பில் இரத்தம் உறைந்திருந்ததாக ஞாபகம். அம்மாவும் இன்னும் ஊரின் சில வயதான பெண்களும் அருகிலிருந்து ஒப்பாரி வைத்து அழுது கொண்டிருந்தனர். அம்மா இவனை கண்டதும் விரிப்பிடித்தவள் போல அவிழ்ந்து கிடந்த கூந்தலோடு ஓடி வந்து அவனை கட்டிக்கொண்டு அழுதாள். சவமும் எரிந்து எல்லாம் முடிந்த பிறகுத்தான் அவனுக்கு மரணத்தின் காரணம் புரிந்தது. காலையில் அவ்வூரில் தெரிந்தவர்கள் சிலரோடு பேசி வரவென அம்மா வெளியே புறப்பட்ட போது அத்தை தன் வீட்டு கிணற்றுக்குள் தவறி விழுந்திருந்த பூனைக்குட்டி ஒன்றுக்கு கயிறு நீட்டியும் வாளி போட்டும் அதனை காப்பாற்ற முயற்சித்து கொண்டிருந்திருக்கிறாள். அம்மா எல்லோரையும் சந்தித்துவிட்டு வீட்டுக்கு வந்து தேடி பார்த்தபோது அத்தை கிணற்று நீரில் பிணமாக மிதந்திருக்கிறாள். பழங்கால கிணற்றின் உட்புற கருங்கல் சுவரில் தலை மோதி இரத்தம் கிணற்று நீரை நிறம் மாற்றியிருக்கிறது. வழுக்கி விழுந்திருப்பாள் என்பது எல்லோரது ஊகம். பிணத்தை எடுத்த பின்னர் ஊரர் சிலர் அக்கிணற்றுக்குள் தென்னை மட்டைகளையும் கற்களையும் குப்பைகளையும் போட்டு பாவனைக்கு உதவா வண்ணம் ஆக்கிவிட்டிருந்தனர். ஊரின் சிறுவர்கள் அவ்வூரின் கிணற்றடிகளில் கூடி விளையாடும் வாய்ப்பு பெரியவர்களால் தடுக்கப்பட்டது. அத்தை ஆவியாக உருமாறி கிணற்றடிகளில் அலையக்கூடும் எனவும் சிறுவர்களை கிணற்றுக்குள் இழுத்து கொள்ளுவாள் எனவும் அவர்களிடம் கதைகள் சொல்லப்பட்டன. எவ்வளவோ தேடியும் முதலில் விழுந்த பூனைக்குட்டியைத்தான் இறுதி வரை காண கிடைக்கவே இல்லை. அத்தையும் போன பின்னால் வீட்டை பூட்டி சாவியை எடுத்துக்கொண்டு அப்பா அம்மாவோடு அவனும் சொந்த ஊருக்கே வந்துவிட்டான். அத்தை வீட்டிலிருந்து வந்த முதல் நாள் மதிய வேளை திண்ணையிலிருந்த கயிற்றுக்கட்டலில் அவன் தூங்கிக் கொண்டிருந்த போது தான் அப்பா பஸ்ஸிலிருந்து தவறி விழுந்து கால் எலும்பை உடைத்து கொண்டு ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக செய்தி வந்தது. அப்பாவும் அம்மாவும் பக்கத்து ஊர் வரைக்கும் ஏதோ வேலையொன்றுக்கென போயிருந்தார்கள். அவன் அடுத்த பஸ்ஸில் ஆஸ்பத்திரிக்கு ஓடினான். பார்க்காத வைத்தியர் இல்லை, பண்ணாத வைத்தியமில்லை. கொஞ்ச நஞ்சமாக சேர்த்திருந்த பணத்தையும் கரைத்து குடித்த காலின் வலி குறைந்ததை தவிர காயமடைந்த கால் முழுவதுமாக குணம் அடையவில்லை. இறுதியாக ஒரு நாள் தாங்கி நடக்கவென்று இரு கட்டைகளை கையில் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிவிட்டது ஆஸ்பத்திரி. வீட்டில் ஒரு நேரம் கூட தங்காமல் ஓடியாடி அலைந்தவர் தன்னை பஸ்ஸிலிருந்து தள்ளிவிட்டது அம்மாதான் என்று தினந்தோறும் புலம்பியவாறே ஒரு நத்தையைப் போல வீட்டுக்குள்ளேயே முடங்கி போனார். விவசாயத்தையும் குடும்பத்தையும் பார்த்து கவனிக்கும் பெரும் பொறுப்பு அவன் தலையில் விழுந்தது. பிறகொரு நாள் அவர்களது வயற்காடு எரிந்து கொண்டிருப்பதாக செய்தி வந்தபோது அவன் சந்திக்கடையில் கருப்பட்டி கடித்தபடி செஞ்சாய தேநீர் பருகி கொண்டிருந்தான். அன்று அம்மாவும் வயலை பார்த்து வருவதாக போயிருந்ததை அவன் அறிவான். கண்ணாடி கவலையை மேசையில் வைத்ததும் வைக்காததுமாக அவன் வயலை நோக்கி ஓடத் தொடங்கினான். ஓரத்தில் வைக்கப்பட்டது சாணி மெழுகிய தரையில் விழுந்து உடையாமல் உருண்டது. பாதி வைத்திருந்த பானத்தை தரை தாகத்தோடு உறிஞ்சு கொள்ளத் தொடங்கியது. இருட்டு வருவதற்குள் எல்லா கதிர்களையும் தின்று முடித்துவிட வேண்டுமென்ற பேராசையோடு தீ நாக்குகள் உக்கிரமாகவும் ஒருவித வன்மத்தோடும் வயல் முழுவதையும் விளங்கி கொண்டிருந்ததை அவன் கண்டான். அம்மாவுக்கு ஏதுமாகி இருக்கவில்லை. நிழலுக்காக நடப்பட்டிருந்த பூவரச மரத்தடியில் முனகளுடன் வாடிக்கிடந்தவளுக்கு அருகிலிருந்த இருவர் காற்றடித்து கொண்டிருந்தனர். இவனை கண்டதும் அத்தையின் மரண வீட்டில் நிகழ்ந்ததைப் போலவே நெஞ்சில் அடித்து கொண்டு அம்மா சத்தமிட்டு அழத் தொடங்கினாள். வயல் வேலைக்கென வந்திருந்த எல்லோரும் போல தீயை அணைப்பதிலேயே மும்மரமாக இருந்தனர். பெரும் உஷ்ணம் கிளம்பி எரியும் நெருப்புக்கு உதவியாக காற்றும் அது இழுத்த இழுப்புக்கெல்லாம் சென்று கொண்டிருந்தது. வயற்காடு எரிந்ததில் பெரும் நஷ்டமும் கடனும் அவர்களை சூழ்ந்தது. பலத்த யோசனையோடு சில நாட்களை வீட்டில் கழித்தவனிடம் நகரத்துக்கு வேலை தேடி போவது நன்றாக இருக்குமென அம்மா சொன்னாள். உழைக்கும் பணத்தை வீண் செலவு செய்யாமல் அவளுக்கு அனுப்பி வைக்கும்படியும் சீட்டு பிடித்து சேமித்து அவள் எப்படியாவது கடன்களையெல்லாம் அடைத்து விடுவதாகவும் அவனுக்கு இரவு உணவிட்ட போது அவள் சொன்னாள். அவளது முடிவு அவனுக்கு எவ்வித வருத்தத்தையும் தரவில்லை. எப்படியாவது கடன் தொலைகளிலிருந்து மீண்டு அவனது மாமா பெண் கோமதியை மணமுடிக்கும் ஆசை அவன் மனதுக்குள் ஒளிந்திருந்தது. அப்பாதான் முதன்முறையாக அவன் பார்க்க ஒரு குழந்தையைப் போல அழுதார். அம்மாவிடம் தன்னை தனியே விட்டு போகாதே என்பது போல மன்றாட்டமான பார்வையை அவனது விழிகளில் ஓடவிட்டார். இறுதியாக அவன் நகரத்துக்கென புறப்பட்ட நாளில் தலை தடவி அவனது நெற்றியில் முத்தமிட்டு ஆசீர்வதித்து அனுப்பி வைத்தார். அம்மா வீட்டு படலை வரை கூட வந்தாள். அத்தை வீடு அங்கே அனாதையாக கிடக்கிறதெனவும் அதனை அவன் பெயருக்கு எப்படி மாற்றுவதெனவும் நகரத்தில் யாராவது தெரிந்த வக்கீல்களிடம் கேட்டு தெரிந்து வரும்படி அவளையும் அவனையும் தவிர்த்து வேறு யாருக்கும் கேட்கா வண்ணம் மெதுவான குரலில் சொன்னாள். அவர்கள் இருவரையும் அங்கு மேய்ந்து கொண்டிருந்த கோழிகளையும் தவிர வேறு யாரும் அங்கு இருக்கவில்லை. எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்த வெக்கை நிறைந்த மதிய பொழுது வெயில் அவனது மோதிரத்தை வழமை போலவே மின்ன செய்தபடி ஊர் முழுதும் தெரிந்தது. நகரத்துக்கு போய் அவனுடன் கல்லூரியில் ஒன்றாக படித்த நண்பனிடம் சொல்லி எப்படியோ வேலை வாங்கிவிட்டான். அவனது அறையிலேயே தங்கிக் கொண்டான். அதன் பிறகும் மோதிரத்தை உற்று கவனிக்கவோ அதன் அழகினை ரசிக்கவோ அவனுக்கு நேரமே கொடுக்காதபடி ஏதேனும் தீய நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருந்தன. ஒரு நாள் வீட்டில் அவன் ஆசையாக வளர்த்த புறாக்கள் எல்லாம் கூண்டை விட்டு பறந்து போய்விட்டதாக தகவல் வந்தது. தொடர்ச்சியாக தினம் தினம் ஊரிலிருந்து இதுபோல ஏதேனும் ஒரு தீய செய்தி அவனுக்கு எட்டியபடி இருந்தபோது தான் அவனது நண்பன் விரல்களில் மின்னிய புது மோதிரம் குறித்து வினவினான். அப்பொழுது தான் அவனும் அது பற்றி சிந்திக்க தலைப்பட்டான். ஒருவேளை எல்லா நிகழ்வுகளுக்கும் தான் அணிந்திருக்கும் மோதிரம் தான் காரணமாக இருக்கக்கூடுமோ என எண்ணத் தொடங்கினான். நடந்த நிகழ்வுகளை கோர்வையாக மனதிலே ஓட்டி பார்த்தான். ஊருக்கு போய் ஒரு நாள் அம்மாவிடம் இது குறித்து விசாரிக்க வேண்டுமென எண்ணி அப்படியே உறங்கி போனான். அன்று இரவு வேலைக்கென போன நண்பன் விபத்தில் இறந்த செய்தி விடியும் முன்னர் வந்து சேர்ந்தது. பிணத்தை எடுத்துக்கொண்டு நண்பனின் ஊருக்கு போய் அருகிலிருந்து எல்லா காரியங்களும் செய்து முடித்தான். நகரத்துக்கு தனது அறைக்கு தனியாக வந்தபொழுது கொடியில் காய்ந்து கொண்டிருந்த நண்பனின் சட்டையை கண்டு வெடித்தழுதான். சத்தமிட்டு அழுதான். அத்தையின் மரண வீட்டிலும் வயற்காடு பற்றி அருகையிலும் சத்தமிட்டு அழுத அம்மாவைப் போலவே கண்ணீரும் திறந்திருந்த வாய் வடிய எச்சிலும் வடிய வடிய கதறி கதறி அழுதான். அழுகையெல்லாம் ஓய்ந்தபோது அறையினை பெரும் மௌனம் சூழ்ந்ததை உணர்ந்தான். வாழ்க்கை குறித்து முதன் முதலாக அச்சப்பட்டான். அடுத்த நாள் விடிகாலையிலேயே அம்மாவை தொலைபேசியில் அழைத்து விவரம் சொல்லி தான் ஊருக்கே வந்துவிடுவதாக மீண்டும் அழுதான். கடனில் பாதி அடைக்கப்பட்டிருப்பதாகவும் இன்னும் சில மாதங்கள் பொறுத்து ஊருக்கு வரும்படியும் அம்மா சொன்னால். அப்பா திரும்பவும் இருமுறை வழக்கி விழுந்ததாகவும் கால் வீங்கி நடமாடவே முடியாமல் படுத்தே இருப்பதாகவும் தினந்தோறும் காலுக்கு எண்ணெய் தடவி வருவதாகவும் சொன்னாள். மறக்காமல் அன்றும் அத்தையின் வீடு பற்றி நினைவூட்டினாள். அவனுக்கு உடனே அப்பாவை பார்க்க வேண்டும் போலவும் கோமதியோடு ஏதேனும் பேச வேண்டும் போலவும் இருந்தது. கோமதிக்கும் அவன் மேல் காதலிருந்ததை அவன் அறிவான். இரு தங்கைகளோடும் அவள் தண்ணீர் எடுத்து வரும் வேளையில் இவன் தேநீர் கடையருகில் நின்றிருப்பான். அவள் ஓரக்கண்ணால் பார்த்து பின்னலிலிருந்து தானாக உதிரும் ஒரு பூவைப் போல ஒரு புன்சிரிப்பை உதிர்த்து விட்டு போவாள். சில அடி தூரம் சென்று திரும்பி பார்த்து மீண்டும் ஒரு சிரிப்பை தருவாள். நேர்மோதும் பார்வைகளிலும் சிந்திய புன்னகைகளிலும் சொந்தக்காரர்கள் என்ற உறவையும் மீறி காதலின் தவிப்பு மிகுந்திருந்ததை இருவரும் அறிந்திருந்தனர். அவளுக்கு அவளது அப்பாவைப் போலவே சிரித்த முகம். எப்பொழுதும் சிரிப்பினை ஒரு உண்டியலைப் போல வாய்க்குள் அடக்கி வைத்திருப்பாள். அவன் அத்தை வீட்டிலிருந்து நிரந்தரமாக வீட்டுக்கு வந்தபோது துக்கம் விசாரிக்க வந்திருந்த அவளது அப்பா அம்மா தங்கைகளோடு அவளையும் கண்டான். அடையாளமே கண்டுகொள்ள முடியாத அளவுக்கு அழகாக வளர்ந்திருந்தால் அவன் அவளுடன் சிறு வயதுகளில் ஒன்றாக விளையாடியதைத் தவிர பெரியவளானதும் எதுவும் பேசியதில்லை. அவன் அவளை பெண் கேட்டு போனால் மறுக்காமல் மாலை மாற்றி கூட அனுப்பி வைக்கும் அளவுக்கு மரியாதையும் அன்பும் நிறைந்த அவனது மாமா குடும்பம் வசதிகள் ஏதுமற்றது. அவனது அறை நண்பர்களாக புதிதாக இருவர் வந்து சேர்ந்தனர். ஒரு சின்ன அறைக்குள் மூவராக அறையை பகிர்ந்து கொள்ள வேண்டியிருந்தது. அதில் ஒருவன் சற்று வயதானவன். ஓயாமல் வெற்றிலை மென்று ஒரு சொம்பு வைத்து அதில் துப்பிக்கொண்டே இருந்தான். துப்புகையில் தெரிக்கும் சிறு சிவப்பு துளிகள் சுவரெல்லாம் நவீன ஓவியங்களை வரைந்திருந்தன. அவன் பேசும்போது மேலுதடும் கீழுதடும் வெற்றிலை சாற்றினை வழியவிடாமல் இருக்க பல கோணங்களில் வளைந்தன. மற்றவன் கருமணிகளை பெரிதாக காட்டும் கண்ணாடி அணிந்திருந்தான். நகரும் ஒவ்வொரு கணமும் ஏதேனும் செய்து கொண்டே இருந்தான். அறையின் மூலையில் நன்றாக இருந்த ரேடியோவை கலற்றி மீண்டும் பூட்டி உடைத்து வைத்தான். தினமும் தவறாது டைரி எழுதினான். மாநகர குப்பைகளிலிருந்து ஏதேனும் உடைந்த பொருட்களை பொம்மைகளை எடுத்து வந்து பொருத்த முயற்சித்தான். பத்திரிகைகள் வாங்கி அதில் ஒருவரை கூட விடாமல் படித்து குறுக்கெடுத்து சுடோகு நிரப்பினான். சில வேளை தூங்கினான். தினமும் மறக்காமல் அவ்வயதானவனோடு சண்டை பிடித்தான். அவ்விருவரும் ஒருவரை ஒருவர் குற்றங்கள் கண்டு சத்தமாக சண்டை பிடித்து கொண்டார்கள். எல்லாம் ஓய்ந்த பின்னர் இருவரும் திரும்ப ஒற்றுமைப்பட்டு ஒன்றாகவே சாப்பிடவும் போனார்கள். இன்னும் சில மாதங்கள் தானே இவ்வறையில் இருக்கப் போகிறோம் என அவன் மட்டும் இதையெல்லாம் அமைதியாக ஒதுங்கி பார்த்திருப்பான். இவ்வளவு நாளும் தீய செய்திகளாக கொண்டு வந்த மோதிரம் இப்பொழுது தனது நிம்மதிக்கே சாபமென ஒரு கண்ணாடிக்காரனையும் வயதானவனையும் அழைத்து வந்திருப்பதாக அவனுக்கு தோன்றியது. அன்றைய நாள் அவனுக்கு வந்த செய்தி அவனை முழுவதுமாக உடைத்து போட்டுவிட்டது. யாரிடமோ அவனது தொலைபேசி எண்ணை கேட்டு வாங்கி என்றுமே அவனுடன் பேசியிராத கோமதி அன்று அவனை தொலைபேசியில் அழைத்து அழுதழுது விடயம் சொன்னாள். அவளுக்கு சில தினங்களுக்கு முன்னர் அவசரமாக திருமணமாகிவிட்டதாம். அவசர அவசரமாக மாப்பிள்ளை பார்த்து மனமுடித்து வைத்தது அவளது அம்மா தானாம். இறுதியாக அவன் எங்கிருந்தாலும் நன்றாக இருக்க வேண்டுமென சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்து விட்டாள். கேட்டுக்கொண்டு நின்றிருந்தவனுக்கு தரை பிளந்து அப்பிளவு வழியே முடிவேதுமற்ற ஆழக்குழியொன்றுக்குள் தான் விழுவதைப் போல உடல் பதறியது. அவனால் நம்ப முடியவில்லை. செய்தி கொண்டு வந்தவள் அவனது நம்பிக்கைக்குரியவள். அவனது ஊரிலிருந்து வந்த அங்கு ஹோட்டல் ஒன்றில் வேலை செய்து வரும் குட்டியிடமும் இது பற்றி கேட்டு பார்த்தான். குட்டி பொய் சொல்ல மாட்டான். அதுவும் அவனது கோமதியின் காதலை குறித்து ஏதும் தெரியாதவன் மிக சாதாரணமாக ஊரில் வெக்கை அதிகமென சொல்வதைப் போலத்தான் இது குறித்தும் அவனிடம் சொன்னான். இவனுக்குள் இடி விழுந்ததைப் போல இருந்தது. இவனது காதலை பற்றி அம்மாவுக்கு நன்றாக தெரியும். கோமதியை பற்றி அவ்வப்போது அம்மாவிடம்தான் ஏதேனும் அவளுக்கு விளங்கா வண்ணம் விசாரித்து கொள்ளுவான். நம்பிக்கை துரோகம் செய்தது தனது அம்மாதானா என்பதனை அவனால் ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை. நாளை காலை தொலைபேசியில் அழைத்து விசாரிக்க வேண்டுமென தீர்மானித்து கொண்டான். அவனுக்கு அழுகை அழுகையாக வந்தது. சத்தமிட்டு பெரிதாக அழ வேண்டும் போல இருந்தது. காதல் உடைந்து போன துயரம், மலைமலையாக சேர்த்து வைத்திருந்த நம்பிக்கைகள், மண்மேடென சரிந்த அவலம், இருவருமாக எதிர்பார்த்திருந்த எதிர்கால வாழ்க்கையினை பெரிதாக வந்து அடித்து போன காட்டாற்று பெருவெள்ளம், உழைக்கவும் கடனடைக்கவும் என அவனை ஊரிலிருந்து அகற்றிவிட்டு எல்லாமும் நடத்திய அம்மாவின் துரோகம், எல்லாம் வெளிநீரோடு சிந்தியும் கரைந்தும் போக வேண்டும். அவனுக்கு அழ வேண்டும். அதற்கு அந்த அறை சாத்தியப்படவில்லை. அந்நள்ளிரவில் எழுந்து கடற்கரை பக்கமாக நடக்கத் தொடங்கினான். கோமதியுடனான நினைவுகள் ஒரு பெரும் சுமையினைப் போல அழுத்த கால்கள் தள்ளாட தள்ளாட அலைகள் அருகில் வந்து நின்றான். கால் நனைத்த அலைகளோடு அவற்றின் பெரும் ஓசையோடு யாருமற்ற அவ்வெளியில் ஓவென்று கதறி அழுதான். அத்தைக்காக, அப்பாவுக்காக, நண்பனுக்காக அழுத பல விழிகளை கண்டிருக்கிறான். அதுபோல தனது சோகங்களையெல்லாம் இரு விழித்துவாரங்கள் வழியேயும் இறங்கி போய்விடாதாவென்ற இயக்கத்தோடு அவன் அழுதான். திறந்திருந்த வாயிலிருந்து எச்சில் ஒழுகியது. நாவில் உப்பு சுவை வந்து மோதி ஒட்டி கொண்டது. அக்கடலையே விழுங்கிவிடும் அளவுக்கு பெரிதாக தாகம் எடுத்தது. அப்படியே உட்கார்ந்தான். நழுவி வந்த அலைகள் அவனது இடை வரை நனைத்து சென்றன. கைக்கு அகப்பட்ட மணலை வாரி எடுத்து கடலை சபித்து எறிந்தான். அதுவரை அக்கடல் கண்டிருக்கும் அத்தனை கோமதிகளையும் அழைப்பதைப் போல கோமதி என பெரிதாக சத்தமிட்டழுதான். மணலோடு விரலில் இடறிய மோதிரம் நீர்பட்டு நில ஒளியில் மின்னி அவனது பார்வையில் குவிந்தது. எல்லாம் முன்னால்தான் என்பது போல ஏதோ ஒரு வெறி உந்தித்தள்ள விரலில் இறுகியிருந்த மோதிரத்தை மணல் உரசி தோளில் ரத்தம் கசிய கசிய கலற்றி எடுத்து உள்ளங்கையில் வைத்து வெறுப்பாக பார்த்து அதற்கு தூ என துப்பினான். பின்னர் கடலுக்குள் தூக்கி எறிந்தான். அவனது மகனது அல்லது மகளது 23 வயது வரை காத்திருக்க முடியாமல் போன சோகத்தோடு கருப்பும் வெள்ளையுமான வைரங்களும் அலங்காரங்களும் வெள்ளியும் உப்பு நீரின் ஆழத்துக்குள் புதைந்தது. முந்தைய நாளிரவில் அம்மா செத்துப்போனதாக அடுத்த நாள் காலையில் அவனுக்கு செய்தி வந்தது. எம். ரிஷான் ஷெரீஃப் எழுதிய இந்த சிறுகதையின் பெயர் அம்மாவின் மோதிரம்.